الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانًا وإثمًا مبينًا. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சிறிய விஷயங்களை கூட ஒரு மனிதன் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்திலே வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு என்னென்ன போதனைகளை, என்னென்ன வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறதோ, இந்த ஒட்டுமொத்த வழிகாட்டுதல்களையும் நாம் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தார். இஸ்லாம் சொல்வது என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போதனைகளுடைய சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரே வார்த்தையில், ஒரு முஸ்லீம் பிறருக்கு இடையூறு தராமல் வாழ வேண்டும். ஒரு முஸ்லீம் தன்னுடைய செயலாலோ, தன்னுடைய சொல்லாலோ, தன்னுடைய இதர நடவடிக்கைகளாலோ எந்த விஷயத்திலும் அடுத்தவர்களுக்கு இடையூறு தராமல் வாழ்வது, இதுதான் தீன இஸ்லாமினுடைய சாராம்சம். தீன இஸ்லாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அடுத்தவர்களுக்கு என்னால் எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பது. ஆனால் இன்றைக்கு நம்மை அறியாமல் நம்முடைய பல நடவடிக்கைகளால் நாம் பலரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரும்பாவம் என்று நாம் உணர்வது கிடையாது. பெரும்பாவம் என்பது ஒரு திருட்டு, ஒரு உபச்சாரம், இவைகளை ஒரு பெரும்பாவம் என்று எண்ணுவது போல, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை துன்புறுத்துவது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சங்கடப்படுத்துவது, அவனுக்கு இன்னல் தருவது, இது விபச்சாரத்தை விட கொடிய பாவம், திருட்டை விட கொடிய பெரும்பாவம். ஆனால் இதை நாம் உணர்வதில்லை. ஆனால் நம்மிடம் இருந்து நம்முடைய எத்தனையோ செயல்பாடுகள், இந்த பெரும்பாவங்கள் அன்றாடம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் அடுத்தவர்களுக்கு இடையூறு தராமல் செய்யும்படி சொல்கிறது. உதாரணத்திற்கு பார்க்கிறோம், ஒரு மனிதன் தும்மினால் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் எந்த ஒரு வழிகாட்டியும், எந்த ஒரு தலைவரும் சொல்லித்தராத ஒரு ஒழுக்கத்தை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். ஒரு மனிதன் தும்மும் போது கூட, தும்மல் வருவது இயற்கையானது, அந்த தும்மல் வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தஸ கத்தா வஜஹஹு பியதிஹி அவ் பிஸௌபி வகல்ல ஸௌதஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் வந்தால், தும்மல் வருகிற போது, ஒன்று கையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வார்கள். தும்மல் வந்தால் இரு கைகளால் முகத்தை மூடிக்கொள்வார்கள். அவ் பிஸௌபிஹி, அல்லது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆடையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வார்கள். வகல்ல ஸௌதஹு, தும்மல் வருகிற போது இயன்றவரை சப்தத்தை தாழ்த்தி கொள்வார்கள். ஏன்னா நாம் தும்மும் போது அது கூட அடுத்தவர்களுக்கு இடையிலாகலாம், பக்கத்தில் இருப்பவர் மேல் நம்முடைய எச்சி தெரிக்கலாம், அது அவருக்கு என்னங்க அருவறுப்பாக தெரியலாம். இன்றைக்கு மருத்துவ ரீதியாகவும் தும்மக்கூடியவர் முகத்தை மூடிக்கொள்ளணும் வலியுறுத்தப்படுது, அதனால அவருக்கும் அந்த நோய் தொட்டலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயற்கையாக வரக்கூடிய இந்த தும்மலின் போது கூட அடுத்தவருக்கு என்னால் இடையூறு வரக்கூடாது, நான் தும்மியதன் மூலம் அடுத்தவர் சங்கடப்படக்கூடாது, எனவே தும்மல் வந்தால் முகத்தை மூடுவது, அது கையால் அல்லது ஆடையால் என்றவரை சப்தத்தை தாழ்த்துவார்கள். இன்னைக்கு பல பேர் ஒது செய்யும் போது பார்க்கலாம், அவர் மூக்கு சிந்துறது அது எவ்வளவு சத்தமாக சிந்தினாலும் பரவாயில்லை, பொருட்படுத்த மாட்டேன். பக்கத்துல இருக்கிறாங்க, வலது பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் இருக்கிறாங்க, சில பேர் கார் வாங்க, அவர் தனியா வீட்டில் எவ்வளவு சத்தத்தோடையும் காரணம், வீட்டில் எவ்வளவு தனியாக சத்தம் போட்டு கார் எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் பள்ளியில், பொது இடத்தில், ஒரு ஹவுதில் நாம் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க, அதை கூட பார்க்காம மூக்கு சிந்துவாங்க, இது அநாகரிகத்தினுடைய உச்சகட்டமான நிலை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தும்மல் என்கிற ஒரு இயற்கையான அந்த செயல்பாட்டின் மூலம் கூட ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இடையூறு தரக்கூடாது. பார்க்கிறோம், ஒரு வீட்டுக்கு செல்கிறோம், கதவை தட்டுகிறோம். இந்த கதவை தட்டுவது எப்படி தட்ட வேண்டும்? உலகத்தில் எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த தலைவரும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், வீட்டுக்கு செல்லும் போது கதவை தட்டுவதாக இருந்தால் நகத்தால் தட்ட வேண்டும். பாருங்க, நகத்தால தான் கதவு தட்டணும். இன்னைக்கு நாம தட்டுற தட்டுல கதவு உடஞ்சு போயிடும். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த சங்கடமும், உள்ள நோயாளிகள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், வயோதிகர்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், நாம் அதை பொருட்படுத்துறதே கிடையாது. பெருமானாருடைய வீட்டு கதவுகள் நகங்களால் தட்டப்பட்டது என்று ஹதீஸ்லே வருகிறது. இன்னைக்கு என்னங்க, நாம செல்போன் ரிங்டோனு கூட சில பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு போன் வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ளவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவ்வளவு என்னங்க சவுண்டா வைக்கிறது, அவ்வளவு மோசமான இசையை வைக்கிறது, தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எஞ்சிரும், வியாதியஸ்தர்கள் பதறி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு சத்தம். ஆக ஒரு வீட்டு கதவை தட்டுவதாக இருந்தாலும் கூட ஓங்கி தட்டுவதல்ல, சப்தமாக அழுத்தமாக தட்டுவதல்ல, விரலுடைய நகங்களால். இதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த செயலில கூட ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. ஹஜ்ரத் மிக்தாத் பின் அஸ்வத் ரதியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் மதீனாவிலே ஒரு வீட்டில் எல்லோரும் கூடி பேசுவோம், எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுவோம், சில சகோதரர்கள் தூங்குவாங்க, சிலர் பேசி கொண்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு வருகிற போது எங்களுக்கு சலாம் சொல்வார்கள். கான யுஸல்லிமுனா ஸலாமன் லா யூகிது நாயிமா. பெருமானார் எப்படி சலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, தூங்கக்கூடியவர்களை எழுப்பாதவாறு சலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய சலாமை கேட்டு தூங்கிட்டு இருக்கிற எழுந்திர முடியாது. இன்னைக்கு சில பேர் சலாம் சொல்றதுல எல்லாரும் எழுந்திருவாங்க, சில பேர் என்னங்க அவ்வளவு சத்தமா பேசுவாங்க, அதை பெருமையாக கூட நினைப்பாங்க. மிக்தாத் பின் அஸ்வத் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லும் போது கூட உறங்கக்கூடியவர்களை எழுப்பாத அளவிற்கு, விழித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு காதல கேட்கிற அளவுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். இந்த சலாமை கொண்டு கூட அடுத்தவர்களுக்கு ஏதேனும் இடையூறு வரக்கூடாது, தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இது பெருமானாருடைய வழிமுறை. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுன நஸையில வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு தாமதமாக வருகிறார்கள், வீட்டுக்கு லேட்டாக வருகிறார்கள். தாமதமாக வந்தவர்கள் நான் எங்கே உறங்கி கொண்டிருப்பானோ என்று அஞ்சு கொண்டு கதவை மெதுவாக திறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை மெதுவாக திறக்கிறாங்க, தன்னுடைய காலணிகளை தன்னுடைய செருப்பை மெதுவாக கலட்டுறாங்க, மெதுவாக படுக்கையில் வந்து உட்கார்றாங்க. நான் தூங்கல, பெருமானாருடைய செயல்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன். சிறிது நேரம் பெருமானார் படுத்து விட்டு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து மெதுவாக தன்னுடைய மேலங்கியை போட்டாங்க, பிறகு மெதுவாக செருப்பு அணிந்தாங்க, மெதுவாக கதவை திறந்தாங்க, வெளியே சென்று மெதுவாக கதவை தாளிட்டு விட்டு நபி அவங்க எங்கேயோ போறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்நேரத்தில் இந்த நடுநிசி நேரத்தில் எங்க போறாங்கன்னு பின்னாலே நான் போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீல சென்று ஜியாரத்து செய்வதற்காக சென்றார்கள். ஆக அந்த இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனைவிக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக பெருமானார் இவ்வளவு கண்ணியமா நடக்கிறார். இன்னைக்கு ராத்திரி எஞ்சா நம்ம என்ன தஹஜ்ஜுதுக்கு எஞ்சா நாம லைட்டை போடுவோம், நம்முடைய தேவைக்காக தூங்கி கொண்டிருக்கிற மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுடைய நிலையை பாராம நம்முடைய தேவைக்காக நாம் லைட்டை போடுகிறோம். எஞ்ச பிறகு என்னங்க நம்ம செய்யக்கூடிய அந்த செயலில் தூங்கிட்டு இருக்கிறவங்க எஞ்சிருவாங்க. ஆக இதெல்லாம் இன்னைக்கு என்னங்க, தீன்தாரிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அடுத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அடுத்தவர்கள் இதனால் சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் பார்ப்பது கிடையாது. பெருமானாருக்கு இந்த ஒழுக்கங்கள் கூட தம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே போலதான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறோம், விருந்து சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டில் எவ்வளவு நேரம் இருக்கலாம், இதையும் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜைனப் பின் ஜஹஷ் அவர்களை நிக்கா செய்திருந்த நேரம், அவங்களை அப்போதான் நிக்கா செஞ்சிருக்கிறாங்க. நிக்கா செய்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்து போட்டாங்க. அந்த விருந்துக்கு சஹாபாக்களை எல்லாம் அழைத்தார்கள். விருந்துக்கு வந்த சஹாபாக்கள் விருந்து சாப்பிட்டு விட்டு நீண்ட நேரம் ஆகியும் பெருமானாருடைய வீட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நபியவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், ஒரு விருந்துக்கு உங்களை அழைக்கப்பட்டால் விருந்து சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்று விடுங்கள், அங்கே அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், நபி தயக்கப்பட்டு கொண்டு வெக்கப்பட்டு கொண்டு உங்களிடம் சொல்ல தயங்குகிறார்கள், ஆனால் அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெக்கப்படுவதில்லை. எனவே ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு சென்றாலும் கூட அங்கே என்னங்க சாப்பிட்ட பிறகு ஒரு பத்து பேர் சேர போட்டு உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, ஒரு பத்து பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது, இந்த செயலின் மூலமாக கூட அடுத்தவர்களுக்கு நீங்கள் தொல்லை தர வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறான். அதே போல பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பூண்டு அல்லது வெங்காயம் இவற்றை பச்சையாக சாப்பிடுகிறாரோ இதை சாப்பிட்டு விட்டு அவர் பள்ளிக்கு வர வேண்டாம், பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். ஏன்னா பூண்டு சாப்பிட்டோம்னா வெங்காயம் சாப்பிட்டோம்னு சொன்னால் வாயில் துர்வாடை வரும், அதை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வரக்கூடாது. பள்ளிக்கு வந்தால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதனால் சங்கடம் ஏற்படும், அந்த துர்நாற்றத்தால் அவர்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்று பெருமானார் பள்ளியின் பக்கம் நெருங்கவே வேண்டான்னு சொன்னாங்க. பூண்டு ஒரு ஹலால், வெங்காயம் சாப்பிட்றது ஹலால். இந்த ஹலாலான வஸ்துக்கள் கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு தரும் என்றிருந்தால் அதை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். ஆனால் இன்னைக்கு பீடி சிகரெட் குடிக்கணும் சர்வ சாதாரணமாக. அப்போ பூண்டு வெங்காயத்துக்கு இந்த சட்டம்னு சொன்னால் பீடி குடிச்சிட்டு எனங்க பள்ளிக்கு வர்றது, சிகரெட் குடித்து விட்டு பள்ளிக்கு வர்றது, பொடி போட்டு விட்டு பள்ளிக்கு வர்றது, பான் பராக் போட்டுட்டு வர்றது, இதை போட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட தயக்கமே இல்லாமல் பேசுகிறோம். மனைவிட்ட பேசுவதாக இருந்தால் கூட மிஸ்வாக் செய்ய வேண்டும். பெருமானாருடைய சுண்ணத்தின்னு மனைவிமார்களிடத்தில் நீண்ட நேரம் பேசுவதாக இருந்தால் மிஸ்வாக் செய்து கொள்வாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய மனைவிட்ட ரொம்ப நேரம் பேசுறதா இருந்தால் மிஸ்வாக் செய்வாங்க, முகத்தை கழுவுவாங்க. அவங்களுடைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க, ஒரு புது மாப்பிள்ள தயாராகிற மாதிரி ஏன் தயாராகிறீங்கன்னு கேட்பாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று, என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அதே போலதான் நானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று என் மனைவிக்கும் ஆசை உண்டு. அதனால மனைவி இடத்துல பேசும்போது எத்தனை பேர் இந்த சிகரெட் குடிச்சுட்டே மனைவிட்ட பேசுறான், பீடி குடிச்சு கொண்டே மனைவிட்ட பேசுறான், இது கூட அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் சொல்ல முடியாது, சொல்ல தயக்கம். ஏன்னா இதையெல்லாம் சொல்வதற்கான உரிமையும் அதிகாரமும் நாம் கொடுக்கவில்லை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூண்டு சாப்பிட்டு விட்டு ஒரு வெங்காயம் சாப்பிட்டு விட்டு அதன் மூலமாக கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் இந்த சின்ன ஒரு விஷயம் இதில் கூட நமக்கு என்னங்க வலியுறுத்துகிறது. பாருங்க, வணக்க வழிபாடுகள் மூலமாக கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. ஹஜருல் அஸ்வத், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது பெருமானாருடைய சுன்னத். ஹஜருல் அஸ்வதை பற்றி பெருமானார் சொன்னார்கள், அது யமீனுல்லா, அல்லாஹுடைய வழக்கரம். ஹஜருல் அஸ்வத் என்பது அல்லாஹுடைய வழக்கரம், அதை முத்தமிடுபவர் அல்லாஹுடைய வழக்கரத்தில் முசாபகா செய்தது போல என்றெல்லாம் நபி சொன்னாங்க. ஆனாலும் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக பல முஸ்லிமான சகோதரர்களை தொந்தரவு கொடுப்பது, அவர்களை இடிப்பது, அவர்களை மிதிப்பது இது ஹராம். ஹஜரத் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத் என்று சொன்னால் அந்த முத்தமிடுகிற செயலுக்காக பல நபர்களை இடித்து கொண்டு பல நபர்களை மிதித்து கொண்டு செல்வது ஹராம். எனவேதான் உலமாக்கள் ஒரு சட்டம் சொல்றாங்க, ஹஜரத் அஸ்வதை முண்டி அடிக்காமல் செல்ல முடிந்தால் சென்று முத்தமிடலாம், முண்டி அடித்து கொண்டு பலரை மிதித்து கொண்டு செல்வதாக இருந்தால் ஹஜரத் அஸ்வதை பக்கத்தில் சென்று முத்தமிடுவதை விட தூரத்தில் நின்று இஷாரா செய்வது சிறந்தது. இங்கே இவருக்கு கிடைக்கிற சவாப் முத்தமிடுபவருக்கு கிடைக்கிற சவாபை விட அதிகம். ஏன்னா நான் பக்கத்தில் போனேன்னு சொன்னால் என்னால் பல பேருக்கு சிரமம், என்னால் பல பேருக்கு நெருக்கடி ஏற்படும். அந்த செயலின் மூலமாக கூட யாருக்கும் இடையூறு தரக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இப்படி ஒரு வணக்கத்தின் மூலமாக கூட அடுத்தவர்களுக்கு ஒரு சிறு இடையூறு கூட தரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களாக, தொழுகையினுடைய இமாம்களாக இருப்பவர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் சொன்னாங்க. பெருமானாருடைய சஹாபிகளில் ஒரு சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறந்த சஹாபி. அவர்கள் மதீனாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பள்ளியில் இமாமாக இருந்தாங்க. பெருமானாருடைய காலத்திலும் மஸ்ஜித் நபவி அல்லாமல் 9 பள்ளிகள் இருக்கின்றன. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் மக்ரிப் பெருமானாரோடு தொழுவாங்க. மக்ரிப் தொழுது விட்டு பெருமானாரோடு நீண்ட நேரம் அமர்ந்திருப்பாங்க. பிறகு தன்னுடைய கூட்டத்தாருக்கு சென்று இஷா தொழுவப்பாங்க, தன்னுடைய கூட்டத்தாருக்கு போய் இஷா தொழுவப்பாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் அவர்களை பற்றி பெருமானாரிடத்தில் சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் இஷா தொழுகைக்கு ரொம்ப லேட்டாக வர்றாங்க, வந்து சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. நாங்கள் காலையில் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம், காலையில் வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம், ராத்திரி அயர்ந்து சோர்ந்து போய் வருகிறோம். ஆனால் முஆத் இப்னு ஜபல் லேட்டாக வந்து இஷா தொழுகையில் சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. சூரத்துல் பக்ரா சுமார் 2 ஜுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை அழைத்து சொன்னாங்க, அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீ என்ன குழப்பவாதியான்னு கேட்டாங்க. நீ என்ன குழப்பவாதியாக இருக்கிறாய், மக்களுக்கு இவ்வளவு சிரமத்தை தரக்கூடாது, பின்னால் தொழக்கூடிய மக்களில் வயோதிகர்கள் இருக்கிறார்கள், பின்னால் தொழக்கூடிய மக்களிலே பெண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை கவனித்து தொழுகையை சுருக்கமாக தொழுவீராக
என்று அந்த தொழுகையை கூட பின்னால் உள்ள பலவீனமான மக்கள் அதை கொண்டு சங்கடப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தான். அதே போலதான் ஒரு தவறை சுட்டி காட்டுகிற போது, தனிப்பட்ட ஒரு நபருடைய தவறை சொல்லும் போது ஒரு சபையில வச்சு சொல்லக்கூடாது. ஒரு சபையில வச்சு ஒருத்தருடைய தவறை சொன்னா அதுவும் அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய தவறை பத்து பேர் முன்னால வச்சு நீ இந்த காரியத்தை செய்கிறாய், இந்த தவறை செய்கிறாய் என்று ஒரு சபையில வைத்து சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த நேரத்தில், ஹஜ்ஜத்துல் வதாக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய ஒட்டகத்தில் பின்னால் தன்னுடைய சச்சா மகன் ஹஜ்ரத் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களை பின்னால் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் இடத்திலே ஒரு வாலிப பெண் ஒரு சட்டம் கேட்டு வர்றாங்க, யார சூழல்லா என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், அவர் மீது ஹஜ்ஜு கடமையாக இருந்தது, ஹஜ்ஜு செய்யாமல் இறந்து விட்டார், என்னுடைய தாய்க்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமான் ஒரு இளம்பெண் பெருமானார்கிட்ட சட்டம் கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண் பேசி கொண்டிருக்கிற போது பின்னால் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவரும் ஒரு வாலிபர் அந்த அந்நிய பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த அந்நிய பெண்ணை பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, அந்த பெண்ணும் வாலிப பெண், பின்னால் இருக்கக்கூடிய ஃபத்ல் இப்னு அப்பாஸும் வாலிபர். இந்த இடத்துல நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபத்ல் இப்னு அப்பாஸுடைய கழுத்தை அப்படி லேசாக திருப்பி விட்டாங்க. லேசானுங்க திருப்பி விட்டாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், உலமாக்கள் சொல்கிறாங்க நபி அவர்கள் வெளிப்படையாக ஃபதுலே அந்த பெண்ணை பார்க்காதேன்னு சொல்லலை. அந்த பெண்ணை பார்க்காதேன்னு சொல்லியிருந்தால் அந்த சபையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று அவர் செய்த ஒரு தவறை சபையில் வைத்து எல்லாருக்கும் முன்னால் சொன்னதாக ஆயிருக்கும். நபி அவங்க அப்படி சொல்லாமல் லேசாக கழுத்தை அப்படி திருப்பி விட்டாங்க. அதே போல தான் ஒரு சபையில் இப்போ ஜும்மாவுடைய பயான் இருக்கிறது, இதில் பல தவறுகளை பொதுவாக சொல்ல வேண்டியிருக்கும். இது பொதுவாக ஒரு ஹராமான காரியத்தை பற்றியோ ஒரு ஹராமான வியாபாரத்தை பற்றியோ பேச வேண்டியிருந்தால் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களை பார்த்து சிரிக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பயானில் ஒரு விஷயத்தை கண்டித்து பேசுகிறோம்னா யார் அந்த தவறை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து சிரிக்கிறது. நாமெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் நாம் எல்லாரும் அவுளியாக்கள் மாதிரியும் ஒரு வட்டியை பேசுனா அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இதுவும் அவரை கேவலப்படுத்துவது, இவரும் இதுவும் நீங்கள் அவரை துன்புறுத்துறது. இதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த தொழிலில் என்னங்க ஊறி போனி, இப்போ ஏதோ மெடிக்கல் வச்சுருப்பார், இப்போ என்னங்க ஒரு கடை ஹலாலான கடைக்கு மாறியிருப்பார், இவர் தான் என்னங்க ஆதம் அலைஹி இஸ்லாம் மாதிரி 300 வருஷம் தௌபா செஞ்ச மாதிரியும் அந்த தொழில் இப்போ செஞ்சிட்ருக்கிறோன்னு ரொம்ப கேவலமாக பார்ப்பார். இவரும் அதிலிருந்து வந்தவர் தான், அந்த காசை கொண்டு தான் இப்போ ஹலாலுக்கு மாறிட்டேன்னு சொல்லுவார். ஆனால் இவர் அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறோன்னு பார்க்குறவரை பார்த்தா இவர் ஆதம் அலைஹி இஸ்லாம் மாதிரி 300 வருஷம் தௌபா செஞ்சு அல்லாட்ட அழுது அழுது கெஞ்சின மாதிரியும் அவங்களாம் என்னமோ பாவிகள் மாதிரி இபிலிஸ் மாதிரியும் பார்க்குறது. ஆக பயான் என்பது பொதுவான இடத்தில் சில தவறுகளை சுட்டி காண்ட வேண்டி வரும். அது எல்லோரும் திருந்துவதற்காக, எல்லோரும் தௌபா செய்வதற்காக தானே தவிர, ஒரு தவறை சொல்லுகிற போது அந்த அந்த தொடர்பான மனிதர்களை பார்க்கறது, அவங்கள சங்கடப்படுத்துறது, அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, அவர்களை புண்படுத்துவது, இதுவும் ஹராம். இதுவும் என்னங்க ஹராமான விஷயங்கள்ல ஒன்று. அதே போலதான் பொது இடங்களை அசிங்கப்படுத்துவது, பொது இடங்களை நஜிசாக்குவது, இதுவும் பெருமானார் கண்டித்த விஷயம், அல்லாஹுடைய சாபத்திற்குரிய செயல் என்று சொன்னாங்க. பொதுவான இடங்களை அசிங்கப்படுத்துறது, இது சாபத்திற்குரிய செயல்கள். பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பது, பொது இடங்களை நஜிசாக ஆக்குறதும் கண்டிச்சாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா, இன்னைக்கு பள்ளிவாசலுடைய என்னங்க கழிப்பிடங்கள் இருக்கிறது, பள்ளியினுடைய டாய்லெட்டுகள் இருக்குது, பல நேரங்களில் பார்த்தோம்னா அது அவ்வளோ அசிங்கமாக இருக்கு. உள்ளே போயிட்டு வர்றது யாருன்னு நமக்கு தெரியாது. உள்ளே போய் அதை அசிங்கப்படுத்திட்டு வர்றாங்க, உள்ளே போய் என்னங்க அதை சங்கடப்படுத்திட்டு வர்றாங்க. ஒரு முறை முஃப்தி ஷஃபி சாப்னு பாகிஸ்தானில் ஒரு பெரியார் இருந்தாங்க, அவங்க மதரசா தாருலும் கராச்சின்னு சொல்லி ஒரு மதரசா இருக்குது. அந்த மதரசாவில் ஒரு முறை அவங்க பைத்துல் ஹலாவுக்கு போகிறாங்க, ஒரு மாணவர் ஒரு டாய்லெட்டிலிருந்து வெளியே வர்றார். வெளியே வந்தார், அவர் டாய்லெட் போனவர் சுத்தமாக ஒழுங்காக கழுகலை, ஒழுங்காக கழுகலை. இதை வந்து அவங்க பார்த்துட்டாங்க. அந்த மாணவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ பெரும்பாவும் செய்து விட்டு வருகிறாயின்னு சொன்னாங்க. அந்த மாணவர் பயந்துட்டார், நம்ம என்ன தப்பு செஞ்சோம், ஹஜரத் எதை சொல்கிறாங்க, பெரும்பாவும் செய்து விட்டு நீ வருகிறாயின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டாங்க, மொழனா நான் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க. டாய்லெட் போய்விட்டு அதை சுத்தமாக கழுவாமல் வருவதும் பெரும்பாவம். அதை சுத்தமாக கழுவாமல் நீ அடுத்து வரக்கூடிய நபருக்கு தொந்தரவு கொடுக்குறாய், அடுத்து வர மூக்கை பொத்திக்கிட்டே தான் உள்ளே வரணும், இது அவனுக்கு செய்யக்கூடிய இடையூறு, அவனுக்கு நீ தரக்கூடிய தொந்தரவு, இந்த செயலும் கூட மார்க்கத்தில் ஹராம். ஆக பெரும்பாவம் சொன்னால் ஏதோ பெரிய திருட்டு விபச்சாரம் என்று எண்ணிக்கொள்ள தேவையில்லை. அடுத்தவர்களுக்கு இன்னல் தரக்கூடிய, அடுத்தவர்களுக்கு தொந்தரவுகள் தரக்கூடிய சிறு காரியமாக இருந்தாலும் அதுவும் மார்க்கத்திலே ஹராம் என்று சொன்னாங்க. பாருங்க, நான் இத்தனையும் உதாரணங்கள் சொன்னேன். ஹஜரா சூதை முத்தமிடுறது, அங்கேயும் என்னங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, சலாம் சொல்லுவது, சலாம் சொல்லுவது ஒரு சிறப்பான காரியம், சவாபுக்குரிய காரியம். பெருமானார் சலாமை பரப்புங்கள், தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சலாம் சொல்வது கூட அதனால் ஒருவருக்கு இடையூறு ஏற்படும் என்றால் அங்கே சலாம் சொல்வது மக்ரூ. ஒருவர் ஓதி கொண்டிருக்கிறார் குர்ஆன், அவருக்கு போய் சலாம் சொல்லக்கூடாது. திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறார், அவருக்கு போய் சலாம் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு போய் சலாம் சொல்லக்கூடாது. இங்கு சலாம் சொல்வதால் அவருக்கு இடையூறு ஏற்படுகிறது, அவருக்கு இன்னல் ஏற்படுகிறது. இங்கு ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க 19 இடங்களில் ஒருவன் இன்னொருவனுக்கு சலாம் சொல்வது மக்ரூ. 19 இடங்கள் அங்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு அந்த சலாமின் மூலமாக கூட அது ஒரு சவாபான விஷயம். அந்த செயலின் மூலம் அடுத்தவனுக்கு இடையூறு ஏற்பட்டால் அது கூட ஹராமாகி விடுகிறது. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை அறியாமல் என்னங்க அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிவது கிடையாது. மற்றொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, ஒரு இடத்துல 3 பேர் இருந்தா, ஒரு இடத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து, ஒரு ஆளை விட்டுட்டு 2 பேர் மட்டும் தனியாக ரகசியம் பேசாதீங்க. 3 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு ஆளை விட்டுட்டு 2 பேர் தனியாக ரகசியம் பேசுறது. இப்படி ரகசியம் பேசுறதுன்னா என்ன? ஒன்று அவனுக்கு தெரியாத பாஷையில் பேசுறது. எல்லாம் ஒன்றாதான் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவனை கழட்டி விட்டு இங்கிலீஷில் பேசுறது, அல்லது அவனை கழட்டி விட்டு உருதுல பேசுறது. இப்போ நீங்கள் வேறு விஷயத்தை பேசினாலும் கூட அந்த 3வது நபர் என்ன நினைப்பான், இவ்வளோ நேரம் தமிழில் பேசுனாங்க, திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா அப்போ என்னை பற்றி பேசுகிறாங்களோ, என்னை பற்றி ஏதோ குறை பேசுகிறாங்களோ. பெருமானார் சொன்னாங்க, இதா குந்தும் சலாசத்தன் ஃபலா எத்தனா ஜா இஸ்னான். ஒரு இடத்துல 3 பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை விட்டுட்டு 2 பேர் தனியாக ரகசியம் பேசாதீங்க. நீங்கள் 2 பேர் தனியாக ரகசியம் பேசினால் அந்த 3வது நபரை அது காயப்படுத்தும், 3வது நபரை அது சங்கடப்படுத்தும், இதுவும் ஹராம். அப்போ 2-3 பேர் இருக்கிற இடத்துல அவனுக்கு புரியாத பாஷையில், அது தமிழ்லேயே உள்ள பள்ளப்பட்டி பாஷையாக இருந்தாலும் சரி அவனுக்கு புரியாது, சேவசன் ஒரு வார்த்தையில் சொல்லிடுறது, அதுக்கு என்னங்க பல அர்த்தம் இருக்கும், அவன் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அவனை அது சங்கடப்படுத்தும், அவனுக்குள்ள பல குழப்பத்தை உண்டு பண்ணும், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அவன் முழிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரியான வார்த்தைகளால் ஒரு சபையில் 3 பேர் இருக்க ஒரு நபரை விட்டுவிட்டு தனியாக ரகசியம் பேசுவதும் அடுத்தவர்களுக்கு இடையூறு தருகிற செயல். இதை பெருமானார் ஹராம்னு சொன்னான். அதே போலதான் 2 பேர் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாங்க, 3வது ஒரு ஆள் உள்ள போகக்கூடாது. இன்னைக்கு அதுவும் தெரிகிறது கிடையாது, 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு இவர் உள்ள வருவார். பெருமானார் சொன்னாங்க, இருவர் தனியாக பேசி கொண்டிருக்கும் போது 3வது நபர் அந்த இருவருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லாதீர்கள், இதுவும் ஹராம். இது அவங்களை சங்கடப்படுத்தும், அவங்க பல விஷயங்களை பேசலாம், சில விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாததாக இருக்குன்னு நினைக்கலாம். அதனால 2 பேர் பேசிட்டு இருந்தா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் 3வது உள்ளே செல்வது, இந்த காரியமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்பதாக நமக்கு சொன்னாங்க. ஆக இப்படி வணக்க வழிபாடுகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய மார்க்கம் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. பாருங்க, நான் முன்னாலேயே கூட ஒரு பயானில் சொல்லியிருக்கிறேன், அதாவது தொழுகையில் தக்பீர் கட்டும் போது நம்முடைய ஃபிக்ஹில் எழுதுகிறாங்க, 2 கையினுடைய முழங்கை, இந்த முழங்கை இருக்கிறது அது கொஞ்சம் வெளியே நீட்டி கொண்டிருப்பது முஸ்தஹப். தக்பீர் கட்டணும்னு சொன்னால் இந்த முழங்கை வெளியே நீட்டி கொண்டிருப்பது முஸ்தஹப். ஆனால் சட்டத்தில் எழுதுகிறாங்க, இந்த முழங்கை வெளியே நீட்டுவதால் பக்கத்தில் உள்ளவருக்கு அதனால் சங்கடம் ஏற்படும் என்றால் அவர் வெளியே நீட்ட தேவையில்லை, உள்ளே இழுத்து கட்டிக்கொள்ளலாம். பக்கத்தில் உள்ளவருக்கு நான் என்னுடைய முழங்கையினால் கூட அவருக்கு சங்கடம் ஏற்படும் என்றால் ஒரு முஸ்தஹப்பான காரியத்தை விடலாம். ஆனால் ஒரு முஸ்லீமை சங்கடப்படுத்துவது, ஒரு முஸ்லீமுக்கு தொல்லை தருவது ஹராம். அதே போல இன்னொரு சட்டமும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த சட்டத்தை பேணுவது கிடையாது. அது என்ன, பள்ளியில் ஃபரது முடிஞ்சிட்டா சுன்னத்தான தொழுகைகள் எங்கு தொழணும், சுன்னத்தான தொழுகைகள் மூளைகளில் போய் தொழணும். ஏன்னா ஃபரது முடித்த பிறகு ஒருத்தருக்கு அவசரமாக வெளியே போக வேண்டியிருக்கலாம், அவசரமாக இஸ்திஞ்சாவுடைய தேவை இருக்கலாம், அவசர தேவைக்காக போகலாம். ஃபிக்ஹில் சட்டம் எழுதப்படுது, ஒருவர் பாதையை அடைத்து கொண்டு, எந்த பாதை வெளியே போகிறதுக்கான பாதையோ அந்த பாதையை அடைத்து கொண்டு ஒருவர் தொழுதால் அவருக்கு குறுக்கே செல்வதன் மூலம் கடந்து செல்பவர் பாவியாக மாட்டார், அந்த தொழுகிறவன் தான் பாவியாகும். ஏன்னா இவர் வழியை அடைச்சிட்டு தொழுகிறார், வழியை அடைத்து கொண்டு தொழுதால் குறுக்கே செல்பவன் பாவியாக மாட்டான். யார் பாதையை அடைத்து கொண்டு தொழுகிறானோ இவன் தான் பாவியாகுவான். அப்போ சுன்னத்துகள் எங்கள் ஜும்மா மாதிரியான இந்த தொழுகையில் சாத்தியம் இல்லை. இப்போ மகரிப் இஷா மாதிரி தொழுகையில் ஃபரதை முடிச்சிட்டோன்னு சொன்னால் எது நடுப்பாதையாக இருக்கிறதோ அந்த பாதையை விட்டுட்டு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் சஹாபா பெருமக்கள் மஸ்ஜித் நபியில் அப்படி தான் தொழுவாங்க. தூண்களுக்கு பக்கத்தில் சென்று தான் நஃபில் சுன்னத்துகளை தொழுவாங்க. ஏன்னா தூண்களுக்கு பக்கத்தில் தொழுதா யார் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னங்க சங்கடம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாம் அதை பேண்டது கிடையாது. அதே மாதிரி தான் தொழுதுட்ருக்கீங்க, அத்தஹியாத்தில் இருக்கீங்க, ஒரு நபர் என்னங்க போகிறதுக்காக நீங்கள் சலாம் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கிறார், சலாம் கொடுக்கறதுக்காக காத்து நிற்கிறார். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஓதிட்டு செலாம் கொடுக்குற வரைக்கும் அவர் காத்து நிற்பார். உலமாக்கள் சொல்கிறாங்க அத்தகையாத்து முடிச்சுட்டா செலாம் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் காத்துட்டு நிற்கிறார் நீங்கள் செலாம் கொடுப்பதற்காக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் தொழுதுட்டுருக்கிறேன் அவன் நிற்கட்டும், நான் ஓதி முடித்த பிறகு நான் செலாம் கொடுத்த பிறகு அவன் போகட்டும். பாருங்கள், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் என்னங்க தேவையற்றவன், மனிதர்கள் தேவையுடையவர்கள். ஆக அவன் காத்துட்டு நிற்கிறான், அவனுக்கு என்ன தேவையோ தெரியாது, என்ன அவசரமோ தெரியாது. இங்கே வெறும் ஃபரது என்னவோ அதை முடிச்சுட்டு செலாம் கொடுங்க. அவனுடைய அந்த தேவைக்காக அவன் போனான். இதை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இந்த காட்சியை கண்டு அல்லாஹ் என்னங்க மகிழ்ச்சி அடைகிறான். ஆக சுருக்கமாக சொல்ல போனால், இஸ்லாமிய போதனைகள், இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொன்னால், ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால், தன்னுடைய வணக்க வழிபாடுகளால், எந்த செயலின் மூலமும் அடுத்தவர்களுக்கு இடையூறு தரமாட்டான். இதான் இஸ்லாம். ஒரு பெரியார் சொன்னாங்க, யஹ்யபுன் முஆத், அவங்க சொன்னாங்க, நீ அடுத்தவனை, அடுத்தவனுக்கு எந்த பலனும் செய்ய முடியாவிட்டாலும் தொந்தரவு கொடுக்காமல் இரு, சந்தோஷப்படுத்த முடியாவிட்டாலும் அவனை துன்பப்படுத்தாமல் இரு, அவனை புகழாவிட்டாலும் இகழாமல் திட்டாமல் இரு. ஆக ஒரு முஸ்லீமுக்கு என்னங்க, நம்மால் அடுத்தவர்கள் பலன் பெறணும், அது முடியாட்டா தொல்லை கொடுக்காமல் இருக்கணும். ஒரு முஸ்லீமை என்னங்க நாம் சந்தோஷப்படுத்தணும், அது முடியலையா அவனை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். ஒரு முஸ்லீமை நாம் புகழ வேண்டும், குறைந்தபட்சம் புகழல்ல இகலாமலாவது நங்க இருக்கணும். ஆக இதுதான் நல்ல முஸ்லீமுடைய பண்பு என்பதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் சொன்னாங்க. நாம் மனிதர்கள் எல்லோரையும் எப்படி பாவிக்கணும், ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க, வயசில் மூத்தவர்கள் பெரியவர்கள் அவர்களை தந்தைகளாக நினைத்து கொள்ளுங்கள். ஒரு தந்தைக்கு நான் என்ன மரியாதை செய்யணுமோ என்னை விட மூத்தவர்களை தந்தையாக கருதணும், எனக்கு சமமானவர்களை சகோதரர்களாக கருதணும், வயதில் சிறியவர்களை பிள்ளைகளாக கருதணும். இதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான வழிமுறை. உலமாக்கள் சொல்லுவாங்க, மனிதன் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், விலங்குகள் இருக்குதே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் மூன்று வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. சில உயிரினங்கள் அவை முழுக்க முழுக்க மனிதனுக்கு பலன் தரக்கூடியவை, அவைகளால் மனிதனுக்கு எந்த இழப்பும் நஷ்டமும் கிடையாது. ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளை கொண்டு மனிதன் பலன் பெறுகிறான். இவை அவற்றினுடைய இறைச்சியை சாப்பிடுகிறான், அவற்றினுடைய பாலை அருந்துகிறான், அதனுடைய தோலை பயன்படுத்துகிறான். இவைகள் மூலமாக மனிதனுக்கு எந்த கேடும் கிடையாது. மனிதன் ஒரு முஸ்லீம் இப்படி தான் இருக்கணும், அடுத்தவர்களுக்கு பலன் தரக்கூடியவனாக இருக்கணும். ரெண்டாவது வகை உயிரினங்கள் என்ன, அவற்றை கொண்டு பலன் எந்த விதமான பலனும் கிடையாது, அவற்றை கொண்டு எந்த விதமான பலனும் இல்லை, முழுக்க முழுக்க துன்பம் தரக்கூடியவை, முழுக்க முழுக்க இடறி செய்யக்கூடியவைகள், பாம்பு அதே போல என்னங்க சிங்கம் இது மாதிரியான விலங்குகள். மூன்றாவது வகை விலங்குகள் எந்த பலனும் தராத, எந்த தொல்லையும் தராத விலங்குகள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், முழுக்க முழுக்க அடுத்தவர்களுக்கு பலன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் பிறருக்கு பலன் தர முடியாவிட்டாலும் கூட எந்த தொல்லையும் தராத, லாபம் இல்லாவிட்டாலும் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாத மனிதர்களாக வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பாடம். இந்த பாடத்தை மதித்து நடப்போன் தான் முஸ்லீம். ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாம் வீடு கட்டுறோன்னு சொன்னால் அந்த ரோடையே நாம் பிளாக் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த ரோடு முழுக்க நமக்கு சொந்தமாகிடுது. நாம தான் அந்த இடத்துல மண்ணை கொட்டணும், நாம தான் அந்த இடத்துல நாங்கள் கல்லை போடணும். அதை ஒரு ஒதுக்கி ஒரு ஓரமாக போடலாம், அடுத்தவங்களுடைய பாதைக்கு கொஞ்சம் வழிவிடலாம், அதை நாம் யோசிக்கிறதே கிடையாது. நாம் ஒரு திருமணம்னு சொன்னால் யார்கிட்டையும் அனுமதி கேட்கறது இல்லை, அந்த தெருவே நமக்கு சொந்தம், முழுசாக நாம் பந்தல் போட்டுருவோம். அந்த வழியாக போகிறவங்க எங்கிட்ட சுற்றி எப்படி போனாலும் சரி, வீடு போய் போக சேராட்டாலும் சரி, நமக்கு என்னங்க அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி தான் இப்போ அதிகமாக பவர் கட் ஆகுது, கரண்ட் என்னங்க அதிகமாக போகுது. இந்த ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல கொடுக்குறோம். பாருங்கள், இன்றைக்கி என்னங்க சத்தமே இல்லாத எத்தனையோ ஜென்ரேட்டர் வந்திருக்குது. காசு உள்ளவர்கள் வசதி படைத்தவர்களுக்கு அந்த ஜென்ரேட்டர் வாங்க முடியும். இது மார்க்க சட்டப்படியும் கூட்டுறோம். இந்த ஜென்ரேட்டருடைய சத்தத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு என்னங்க இடையூறு ஏற்படலாம், நோயாளிகள் வயோதிகர்களுக்கு இடையூறு ஏற்படலாம். இந்த சத்தத்தை கொண்டு உங்களுக்கு அருகிலுள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் ஹராம், தொந்தரவு கொடுக்கறதும் ஹராம். மார்க்க இந்த அளவுக்கு சொல்லுது, பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருக்கிறார் ஒருவர், அவருக்கு பக்கத்தில் குரான் ஓதுறவர் சத்தமாக ஓதக்கூடாது. தொழுது இல்லை, தொழுகியாளிக்கு இடையூறாக பக்கத்தில் உள்ளவர் சத்தமாக குரான் ஓதுவது ஹராம். குரான் ஓதுறது இபாதத்தது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வணக்கம். காரணம் பள்ளி அசல்ல தொழுகைக்காக. இந்த தொழுகியாளிக்கு இடையூறாக குரான் ஓதுவதை கூட நம்முடைய ஃபுகஹாக்கள் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, பவர் கட்டினா நமக்கு ஜென்ரேட்டர் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதை வந்து என்னங்க அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்கத்தில் உனக்கு அதனுடைய சத்தத்தால் பாதிப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துல, ஒரு சத்தம் வெளியே வராத இடத்துல அதை வைக்கலாமே தவிர, அடுத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய விதத்தில் வைப்பது இதுவும் ஹராம். இதெல்லாம் பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது. அதே போல் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறோம், இப்போ பள்ளியில் என்னங்க தொழுக நேரம் வருது, இதனால் என்னங்க இமாமுக்கும் தொழுகையில் பாதிப்பு வருது. இந்த ஜென்ரேட்டர் சத்தங்களால் தொலை வைக்கக்கூடியவர்களுக்கும் ரக்காத்துகள்லையும் குரான் ஓதக்கூடிய அந்த நிலையில் வந்து தடுமாற்றம் ஏற்படுது. எத்தனையோ குரான் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சிரமம் ஏற்படுது. அதனால் தொழுகு நேரங்களில் இந்த ஜென்ரேட்டர்களை ஆஃப் பண்ணுங்க, அல்லது சத்தம் வராதவாறு வேறொரு இடத்துல கொண்டு வந்து வைங்க. இதுவும் ஹராம் இது. ஆக இப்படிப்பட்ட அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய காரியங்கள், அது சிறிய விஷயமானாலும் சரி பெரிய விஷயமானாலும் சரி, ஒரு சலாம் சொல்வதாக இருந்தால் கூட பிறரை பாதிக்காமல் கேட்பவருக்கு மட்டும் கேட்கிற விதத்தில் சொல்லணுமே தவிர, தூங்கிக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் எழுப்புகிற அளவிற்கு சலாம் சொல்வது கூட இந்த மார்க்கத்தில் பெரும்பாவமாக ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம்முடைய ஷரியத்தில் சொல்லப்பட்ட இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய, என்னால் அடுத்தவர்கள் எந்த நிலையிலும் பாதிப்படையக்கூடாது, இத்தகைய ஒரு பேணுதல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். பாருங்க, ஜும்மாவுடைய இந்த ஹுத்பாவுடைய சபையாக இருக்கலாம், அல்லது வேறு தீனுடைய மஜ்லிஸுடைய சபையாக இருக்கலாம், அந்த சபைக்கு வரக்கூடியவர் கூட முன்னால் இடம் இருந்தாலும் நிகழ்ச்சி ஆரம்பமான பிறகு, பயான் ஆரம்பிச்சிருச்சு, பயான் ஆரம்பித்த பிறகு முன்சஃபில் இடம் இருந்தால் கூட அவர் பிடரிகளை தாண்டி வரக்கூடாது, பின்னால் தான் உட்காரணும். அப்படிதான் ஒரு சஹாபி பெருமானார் ஹுத்பா ஆரம்பித்த பிறகு தாண்டி தாண்டி வந்தார். சொன்னாங்க நபியவங்க, இஜ்லிஸ் ஃபக்கத் ஆதைத்த, எங்கே நீ வந்துகிட்டு இருக்கீ அங்கேயே உட்காரு, ஃபக்கத் ஆதைத்த, நீ எல்லா மக்களுக்கும் இடையூறு கொடுத்து விட்டாய், எல்லா மக்களையும் சங்கடப்படுத்தி விட்டாயின்னு சொன்னாங்க. ஆக இப்படி சங்கடப்படுத்தக்கூடிய பல வகைகள் இருக்கிறது. அன்றாடம் நாம் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இவற்றை பாவம் என்று நாம் உணர்வது கிடையாது. எனவே இத்தகைய விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய முஸ்லீம் தான் உண்மையான முஸ்லீம். இதைத்தான் நபி ஒரு ஹதீஸில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அல் முஸ்லீம், முஸ்லீம் என்றால் யார், ஒரு முஸ்லீமுக்கு விளக்கம் என்ன, மன் சலிம் அல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வயதிஹி வகல்பி, அடுத்த முஸ்லிம்களுக்கு தன்னுடைய நாவால் தன்னுடைய உள்ளத்தால் தன்னுடைய கரத்தால் இடையூறு தராதவன் எவனோ அவன் தான் உண்மையான முஸ்லீம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல முஸ்லீம்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.